சிவாய நமன். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 43 படலம் முதல் 45 படலம் வரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
வானபத்திர பெரும் செல்வச்சிறப்போடு கூட பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அப்படி தொண்டு சென்றிருக்கும் போது இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி வானபத்திரர் இருந்த காலத்தில் இந்த திருக்கோயில் இவ்வளோ பெரிய கோயிலாக இல்லை. கருவறை விமானம், அதை சுற்றி ஒரு சின்ன அந்தராளம், அதுக்கு வெளியில் அந்த கொடிமரம் இருக்கின்ற இடமெல்லாம் ஓப்பனாக இருந்திருக்கும் அப்படின்னு தோன்றுறது. அப்போ இரவு தோறும் இவர் வந்து அர்த்தஜாமம் பண்ணி விடாமல் செய்வார். அப்படி செய்துன்னு வரும்போது குளிரும் மழையுமாக இருக்கின்ற காலங்களில் கடுமையாக மழை பெய்யும் பொழுது அந்த பெருமானுடைய திருமுன்னர் நின்ற வண்ணம் யாடினை மீட்டி இசைத்து கொண்டு பாடுகின்றார். உடம்பெல்லாம் நடுங்கிறது, குரல் நடுங்கிறது, குளிரில் உடம்பு விரைச்சி போகிறது, காலை சுற்றி ஜலம் வந்து ஆறாக ஓடுது. மழை ஜலம் என்ன பண்ணுது, தலையிலையும் கொட்டுது, காலை இழுத்து கொண்டு ஓடுது ஜலம். அந்த ஜலத்தில் நின்றுக்கிட்டு இவர் பாடுறார். அந்த ஸ்ருதி குறைஞ்சின்றே இருக்குது யாழ் குளிர்ச்சியின் காரணமாக. அதனால் அடிக்கடி அந்த நரம்புகளை முடுக்கி முடுக்கி முடிக்க கொண்டே இருக்கிறார். இந்த சிரமத்தை பார்த்தோன்னு பெருமான் பண்ணாரா, தன்னுடைய அடையாளர்களை கூப்பிட்டார். தங்கத்தினால் ஒரு பலகையை கொடுத்தார். கொடுத்து இந்த பலகையை பாண்டிடம் கொடுங்கள், பத்ரன் அதன் மீது ஏறி நின்று நம்மை துதிக்கட்டும் என்று சொன்னார். அவ்வாறு அழகான ஒரு தங்க பலகையை பெருமான் பத்ரனாருக்கு அளித்தார் என்று பார்க்கின்றோம். இந்த திருச்சி கதை வந்து நீலகண்ட யாழ்ப்பாணருக்கு கொடுத்ததாக பெரிய புராணத்தில் வருது. அந்த சிறு வேறுபாடு தான், ஆனால் பாணருக்கு கொடுத்தது. சம்பந்த பெருமான் இதை சொல்கிறார், தாரம் உயித்தது பாணர்க்கு அருளுடே. தாரம் அப்படின்னு சொன்ன அது ஒரு ஸ்தாயி, மந்தரம் மத்தியமம் தாரம் என்று. தார ஸ்தாயில பாடணும்னு சொன்ன அந்த நரம்பு முறுக்கு ஏறி இருக்கணும். ஆகவே நரம்பு குளிர்ச்சினால முறுக்கு குறைய குறைய, அது முறுக்கு குறையாமல் முறுக்கு ஏறிய வண்ணமே இருக்க வேண்டும் என்பதற்காக, குளிர் அதனை தாக்காமல் இருப்பதற்கு இந்த பாணனுடைய உடம்பு மூலம் அந்த குளிர் வந்து கண்டக்ட் ஆகும். கண்டக்ஷன்னா என்ன, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்திற்கு பரவுதல். அப்போ பாணனுடைய உடம்பு குளிர்ந்து அவன் கையில் இருக்கின்ற வீணை குளிர்ந்து அதில் இருக்கிற நரம்பு என்ன பண்ணும், தொய்ந்து போகும். அவ்வாறு தொய்ந்து போகாமல் அது முறுக்கி இருக்கும் வண்ணம் பெருமான் அருள் செய்தார் என்று சம்பந்த பெருமான் சொல்கிறார். அப்படின்னா பலகையிட்டார்னு அர்த்தம். தாரம் வைத்தது பாணருக்கு அருளோடே. இன்னொரு இடத்துலையும் இந்த பாணருக்கு பலகை கொடுத்ததை சம்பந்த பெருமான் சொல்கிறார். நாணமுடை வேதியனும் நாரணனும் நன்ன உண்ணா தானு என யாளுடையான் தன் அடியார்க்கு அன்புடைமை பாணன் இசை பக்திமையால் பாடுதலும் பரிந்தளித்தான் கோணலிளம் பிறை சென்னி கோழிலியம் பெருமானே என்று பாடுறார். பாணன் இசை பக்திமையால் பாடுதலும், பக்தி தான் காரணம் அந்த சிரமமான சூழ்நிலையில் பாடுறதுக்கு, இல்லைன்னா லீவ் போட்டு போயிருப்பார். உத்தம பக்தி இருந்ததுனால லீவ் கேட்கல. உடனே பெருமான் என்ன பண்ணார், பரிந்து அளித்தார். பாணன் வந்து அதுக்காக காலரை தூக்கி விட்டுக்கல. சொக்கநாதரே தனக்கு தங்க பலகை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு 4 பேர்ட்ட போய் காமிக்கல. அந்த பலகையை தூக்கி வீடியோ எடுத்துக்கல, ஃபோட்டோ எடுத்துக்கல. அவர் என்ன பண்ணார், பெருமானுடைய ஆணை என்று அஞ்சு ஏறி நின்றார். பெருமானுடைய இறையருள் ஆணை அஞ்சு இட்டப்போர் பலகை ஏறினார். இப்போ ஒரு பெரியவா வர காரில் ஏறுன்னு சொல்கிறார், வேண்டான்னு சொன்னாலும் தப்பு, காரில் அவர் மேலே இடிச்சுன்னு உட்காந்தாலும் தப்பு, ஆணை என்று ஏறணும். அவங்க சொன்னதை கேட்கணும் அவ்வளோதான். அதுபோல் நம்மை பெரியோர்கள் பெருமைப்படுத்தும் பொழுது அது அடங்கி இருக்க வேண்டும். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. இவர் பத்திரர் வந்து சிறந்த சிவபுத்திரர் என்பதனால அடிமை பண்பிலே மிக்கார். சைவத்தை ஒரு சொல்லிலே சொல்லணும் அப்படின்னா அடிமைத்தனம், அதான் அடிமை பண்பு, தன்முனைப்பின்றி இருத்தல், ஜீவபோதம் தலையை தலை தூக்காமல் இருக்கிறது, எல்லாம் சிவன் செயல் என்று அடங்கி இருத்தல். அடங்கி இருத்தலே சைவம், கொஞ்சம் முனைப்பு வந்தால் கூட அசைவம் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு இருந்தார். இதை இந்த நிகழ்ச்சியை பிரியபரணன் சொல்லும்பொழுது, அந்தர தெழுந்த ஓசை அன்பினில் பாணர் பாடும், அன்பினில்னு சொன்னார் சிக்கல பக்தினால பாடுற, அன்பினில் பாணர் பாடும் சந்தையாள் தரையில் சீதம் தாக்கில் வீக்கழியும். அழகானந்த யாழ் இருக்கின்றது, தரையினுடைய குளிர்ச்சி அதை தாக்கினால் அது வீக்கழியும், நரம்பு தொய்ந்து போகும். சுந்தர பலகை முன்னீர் இடுமென தொண்டரிட்டார் செந்தமிழ் பாணனாரும் திருவருள் பெற்றுச் சேர்ந்தார். பலகையிடுங்கள் என்று அடையாளிட்ட சொன்ன உடனே அடையார் பெருமக்கள் இறைவன் அளித்த தங்கப் பலகையை கொண்டு போய் இதை இதன் மீது ஏறி நில்லுங்கள் என்று சொன்னவுடன் அதில் ஏறி நின்றார். செந்தமிழ் பாணனாரும் திருவருள் பெற்று சேர்ந்தார். ஏன்னா பெருமான் சந்நிதியில் நின்ற வண்ணம் தான் அவர் பாடினார், அமர்ந்த வண்ணம் பாடல் என்ற கருத்தையும் பார்க்கின்றோம். பெருமான் இவ்வாறு சொக்கநாத பெருமானே பாணனாருக்கு பெருமைப்படுத்தியிருக்கிறார், அவருக்கு பெருஞ்செல்வத்தை ஈட்டி கொடுத்திருக்கிறார், அவருக்கு தங்கப்பலகை இட்டார் என்பதெல்லாம் அறிந்து வரகுண பாண்டியன் அவரை ஒரு கடவுள் போலவே மதித்து அன்றாடம் சொக்கநாத பெருமானை வழிபடுவதைப் போலவே பாணனாகின்ற பத்ரிநாதனையும் வழிபட்டு தங்கள் இசைக்கு பெருமான் கட்டுப்படுகின்றார், நாங்களெல்லாம் உங்கள் அருளுக்கு கட்டுப்படுகின்றோம் என்று சொல்லி அவரை வாழ்த்தி வணங்கி வந்து அந்த வரகுணன் சிவபுரம் சென்று சேர்ந்தான். வரகுண பாண்டியனுடைய மகன் ராஜராஜ பாண்டியன் அவருடைய காலத்தில் பத்ரர் தொடர்ந்து வாழ்கின்றார். அந்த காலத்தில் அந்த ராஜராஜ பாண்டியனுக்கு பல மனைவியர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு மனைவியிடத்தில் அவனுக்கு ரொம்பவும் ஆசை, அவளுக்கும் இந்த பத்ரனுடைய மனைவியாகின்ற அந்த கருப்புக்கரசிக்கும் ஆகாது, ஏதோ சண்டை, உன்னை எனக்கு பிடிக்காது என்ன உனக்கு பிடிக்காதுன்னு, அதனால் இவளை மட்டப்படுத்த வேண்டும் என்று அவள் நினைத்தாள். அவள் தன்னுடைய கணவனை பார்த்து பத்ரனுடைய மனைவியை அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். அதற்கு என்ன வழிவை என்று இருவரும் யோசித்தார்கள். இலங்கையிலிருந்து நன்றாக பாடக்கூடிய ஒரு இசை மாதினை வரவழைத்தார்கள். இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கையிலேருந்து ஒரு இசை மாது வருகின்றாள். இவள் அவளை பார்த்து சொல்கிறாங்க, நீ வந்து இந்த ஊர் பாணினி இருக்கின்றாளே, பாணனுடைய மனைவிக்கு பாணினி என்று பேர், பாணி அல்லது பாணினி, பத்ரனுடைய மனைவியாரோடு கூட நீ வந்து போட்டி போட்டு அவளை இசைவாதிலே வெல்ல முடியுமா, அவ்வாறு வெல்ல வேண்டுங்கிறார். அவள் சொல்கிறா, ஏற்கனவே பாணனை கண்டு ஹேமநாதன் ஓடி இருக்கிறான், அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த பாணியாரும் நன்றாக பாடக்கூடியவராக இருக்க வேண்டும், அதனால் வந்து அவர்களை வெல்லுவது வந்து எளிதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எளிது தான், ரெண்டு பேரும் வந்து போட்டி வைத்து கொள்ளுங்கள், மன்னன் நீயே வென்றா என்று கூறுவான், கூசாது அவன் நேர்மையை பிறழ்ந்து தன் நெஞ்சில் தோன்றியதை கூறுவான், அவ்வாறு நீ வென்றுவிடலாம் என்று இந்த மன்னனுடைய ஆசை நாயகியாக இருக்கின்ற இந்த ராணி சொல்கிறார். இவ்வாறு அவர்கள் ஒரு சதித்திட்டம் தீட்டி அந்த பத்தினுடைய மனைவியை இசைவாதிற்கு அழைக்கின்றார்கள். அவள் இசைவாது நிகழ்கின்றது. அவள் முதல்ல வந்து வாதத்துக்கு வரமாட்டேங்கிறா, பெருமானுக்கு தான் பாடுவேங்கிறா. இவள் போய் அவள் வீட்டு வசலிருந்து வஞ்சினம் கூறுதல்னு கனாபினு திட்டுறது, நீ எங்கூட போட்டிக்கு வரலன்னா நீ இப்படி ஆவா அப்படி ஆவன்னு சொன்னோடனே சரி பெருமானுக்கே இழுக்கு என்று சொல்லிக்கொண்டு அவள் வந்து வந்து விடுகின்றாள். பெருமானுடைய திருவடியை வணங்கிவிட்டு பெருமானை தரிசனம் பண்ணிக்கொண்டு சிவாச்சாரத்தின் மூலம் விபூதி வாங்கிட்டு, பெருமானே எனக்கு இந்த வாதத்திலே நீங்கள் வெற்றியை தாருங்கள் என்று வழிபட்டு விட்டு வந்து விடுகின்றாள். அந்த வாதம் என்பது மன்னனுடைய அரண்மனையிலே நிகழ்கின்றது. இந்த இரண்டு பெண்களும் பாடுகின்றார்கள். முதலிலே அந்த பாணி பாடுகின்றாள், மன்னன் தலையசைக்காது இருக்கின்றான், மக்களெல்லாம் தலையசைக்கின்றார்கள் ஆனால் அவன் தலையசைக்காது இருக்கின்றான். அடுத்தது இந்த இலங்கை பெண் பாடுகின்றாள், அது சுமாராக தான் இருக்கு ஆனால் மன்னன் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கேங்கிற மாதிரி தலையசைக்கிறான். அதை பார்த்து மக்களும் மன்னனுடைய எண்ணம் இப்படித்தான் போல இருக்கு என்று சொல்லி அவர்களும் தலையசைக்கின்றார்கள். என்னென்னா ஒரு விஐபி என்ன பண்ணுறாங்களோ அதை மக்கள் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அன்றிலிருந்து இன்று வரையும் அப்படித்தான், யதா ராஜா ததா பிரஜா, மன்னவன் சொன்னவாறே சொல்வது வழக்கார் என்றோ என்று முதலிலே அவர்கள் நேர்மையாக இருந்து பாணினியுடைய அந்த பாடலை ரசித்தார்கள். பிறகு இவளுடைய சுமாரான பாட்டையும் அவர்கள் வந்து மன்னன் தலையாட்டினான் என்பதற்கு தலையாட்டினார்கள். மன்னன் இவளே அது இலங்கையில் இருந்த பெண்ணை வென்றாள் என்று தீர்ப்பளித்தான். தீர்ப்பளித்துட்டு இவள் வருந்தினாள். அப்பொழுது மன்னன் நடுவுநிலை பிறழாதனை போல நடிக்கின்றான். எப்படி நடிக்கின்றான்னா, அதற்காக பத்ரனுடைய மனைவியை பார்த்து சொல்கிறான், அம்மா நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், ஒரு முறை தோற்றதுனால அது வந்து தீர்ப்பாகிவிடாது தோல்வியாகிவிடாது, நீங்கள் நாளையும் வாதுக்கு வாருங்கள், நாளைக்கு நீங்கள் வெற்றி கொள்ளலாமே, இன்றைக்கி தொண்டை சரியில்லாமல் இருக்கலாம் அல்லது இமேஜினேஷன் கை கொடுக்காமல் இருக்கலாம் அல்லது மனசில் ஏதாவது கவலை இருக்கலாம் ஒரு டென்ஷன் இருக்கலாம், கொஞ்சம் பிபி ஏறினா கூட ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, அதனால் நாளைக்கு வாங்க என்று சொல்லி நல்லவனை போல நடுநிலை தவறாதனை போல நடிக்கின்றார். இந்த அம்மையார் வருகின்றார், சொக்கநாத பெருமான்ட்ட முறையிடுகின்றார், பெருமானே எனக்கு ஒரு இழிவு என்று சொன்னால் அது உனக்குத்தான் பெருமானே வந்து அவமானம், இந்த இசை உன்னிடமிருந்து எனக்கு வந்தது, இந்த இசை தோற்காது, என்ன காரணம், இந்த இசை உன்னிடமிருந்து எனக்கு வந்து உனக்கே திரும்பி வருகின்றது. அவள் யாரையோ பாடியிருக்கிறார். சங்கீதத்தில் ரெண்டு விதம், இந்த வர்ணம் இந்த கீர்த்தனம் இதெல்லாம் மனிதர்களை வள்ளல்களை மக்களை பாடுகின்ற பாட்டெல்லாம் இருக்கு, ஆனால் பத்ரனுடைய மனைவியார் சொக்கநாத பெருமானை பாடியிருக்கின்றார். சொக்கநாத உன்னை பாடிய என்னுடைய பாட்டு மட்டம் என்றும் அவனை பாடிய அந்த பெண்ணுடைய பாட்டு சிறப்பு என்றும் கருதுறதுக்கு இடம் தரலாமா? ஒரு மனிதனுடைய நரசுத்தியை விட சிவசுத்தி உயர்ந்தது இல்லையா? பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த சங்கீதம் எப்படி மட்டமாக போகும்? சுவாமின்னா அதுக்கு பொறுப்பு என்று இவள் கேட்ட உடனே, நீ அஞ்ச வேண்டாம் இன்னொரு முறை வாதுக்கு செல் என்று அசரீரியா சுவாமி சொன்னார். இவள் போன போனா இரண்டாவது நாளும் வேணும்னே அவன் அதே மாதிரி தவறான தீர்ப்பு அளித்தான். உடனே இந்த பெருமாட்டி மன்னனிடம் வந்து ஒரு விண்ணப்பம் வைத்தாள். நான் வந்து பெருமானின் சந்நிதியில தான் பாடுறது, அதை மீறி நான் உன் சந்நிதியில பாடின காரணத்தினால நான் தொற்று போனேன். என்ன சொல்றான் அந்த அம்மா, சுவாமி சந்நிதியில தான் நான் பாடுறது, அந்த தர்மத்தை மீறி நான் உன்னுடைய அரசவைக்கு வந்து பாடினால தொற்று போனேன். இன்னொரு முறை இந்த வாதம் நிகழட்டும், சொக்கநாத பெருமானுடைய சபையில நிகழட்டும், சந்நிதியில நிகழட்டும்னு சொன்ன. மன்னன் வந்து தாராளமே நிகழட்டுமே, அவன் மனசுல வச்சுருக்கிறான் எந்த உலகத்தில் நிகழ்ந்தாலும் நான் தானே ஜட்ஜு, நான் தானே நீதி வழங்க போறேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் அந்த இசை புலவர்களோடு கூட அவன் வந்து தன் அரசவையை இங்கு மாற்றிக்கொண்டு மூன்றாம் நாள் சொக்கநாத பெருமானுடைய சந்நிதியில பெருமானுடைய ஒரு காலை சந்தி காலம் ஆன உடனே எல்லா மக்களையும் வரவழைத்து சங்கீத கச்சேரி போட்டி நடக்கிறது. அதில் முதல்ல அந்த பெண் பாடுறா. அப்போ பெருமானே ஒரு திவ்ய மங்கள ஸ்வரூபத்தோடு கூட உயர்ந்த வடிவத்தோடு நெற்றியில் நீரணிந்து கழுத்திலே வந்து ஒரு நவரத்தின மாலை அணிந்து இந்த யோக வேஷ்டியாக தன்னுடைய அங்கவஸ்திரத்தை போட்டுக்கொண்டு பட்டு பஞ்சகச்ச வஸ்திரத்தோடு கூட கையில் தங்க வளையல் அணிந்து பெருமான் அங்கே வந்து ஒரு ஆசனத்தில் அமர்றான். முன்பின் யாரும் அவரை பார்த்ததில்லை. சுக்கநாத பெருமான் வந்து அமர்கின்றார் உயர்ந்த வடிவத்தோடு. பெருமான் நல்ல உயரம். இதை பார்த்தவத்தை சொல்கிறார் ராமகிருஷ்ண பரமசர். ஒரு முறை தான் காசிக்கு போயிருக்கிறாராம். தன்னுடைய சீடர்கிட்ட சொல்கிறார், நான் ஒரு முறை காசி யாத்திரை பண்ணினேன், அப்பொழுது மணிக்கண்ணிக்கா கட்டத்தில் சாணம் பண்ணினேன், அந்த மாலை பொழுதில் பெருமானை பார்த்தேன், விஸ்வநாதரை பார்த்தேன். விஸ்வநாதர் நல்ல உயரமாக இருந்தார். அவருடைய சட நல்ல நெருப்பு போல சிவப்பாக இருந்தது. காதில் நல்ல வட்டமான குண்டலம் அணிந்திருந்தார். நெற்றிலே விபூதி அணிந்திருந்தார். புலித்தோலாடை அணிந்திருந்தார். கையில் சூலம் வச்சிருந்தார். பார்ப்பதற்கு அவருடைய முகம் தாமரை போன்றும் முழு நிலவு போன்றும் கனிந்திருந்தது. அவர் என்ன பண்ணுறார், அங்கே வந்து மறித்து எரிக்கப்படுகின்ற அந்த உயிர்கள், அந்த உயிர்களை தன்னுடைய மடியிலே போட்டுக்கொண்டு அதனுடைய வலது காதில் பிரணவத்தை உபதேசிக்கிறார். இந்த காட்சியை நான் நேரில் பார்த்தேன் என்று பரமசர் சொல்கிறார். நமக்கு தேவை என்னென்னா, பரமேஸ்வரன் குட்டை கிடையாது நட்டை, அதான் உயரமாக வர்றார் சார். வந்து அந்த சபையில் உட்காந்துக்கிறார். எல்லாரோட உயரமாக இருக்கார். அவர் நடுப்புற வந்து உட்காந்துக்கிறார். எல்லோரும் அவர் யார் என்று அறியலை, இருந்தாலும் நிச்சயமாக அவர் பெரியவராக தான் இருக்கணும்னு சொல்லி அவரை வணங்குகின்றார்கள். மன்னனும் வணங்குகின்றான். அவர் இசையை புலமை அறிந்தவர் என்பதற்கு அடையாளமாக கையில் இசைக்கருவியை வைத்திருக்கிறார். தம்புரா அவர் பாடக்கூடியவர் என்பதற்கு அடையாளமாக கையில் அந்த இசைக்கருவியை வைத்திருக்கிறார். அப்போ யாராவது தப்பாக ஏதாவது சொன்னால் அவரை வந்து அவங்கள சும்மா விட்டுற மாட்டார் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்குவதை போல பெருமாள் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்படி போட்டி நிகழ்கின்றது. முதலில் இந்த இலங்கை பெண் வந்து மன்னனை புகழ்ந்து பாடுகின்றாள். அடுத்து வந்த இந்த பெருமாட்டி, விண்ணோரை காக்க நஞ்சினை உண்ட பெருமானே, ஒரு மறை வேதியினை காப்பதற்காக அந்த காலனை உதைத்த பெருமானே, முப்புறங்களை எரித்த பெருமானே, என்னை காப்பது உனக்கு கடமை இல்லையா என்று நெஞ்சூருக பாடுகின்றார். பாடின உடனே அந்த எல்லோரும் இந்த பெருமாட்டி தான், பாடனுடைய மனைவி தான் நிச்சயமாக வென்றாள் என்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது மன்னன் மாற்றி சொல்வதற்கு வழி இல்லாதவனாக அவனும் அங்கனமே நினைத்து தான் என்ன செய்கின்றோம் என்று அறியாமல் தன்னை மறந்து நீயே வென்றா என்று அந்த பெண்ணை சொல்லிட்டான். சுவாமி சந்நிதி விசேஷம் என்று சொல்லி அப்புறம் தோற்று போன அந்த பெண்ணினுடைய கழுத்திலே நீ ஏறி அமர்வாயாக என்று சொன்னான். அதான் வேணாம், நான் பெருமானை பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் இவ்வாறு இசைவாதினை பெருமான் வென்று கொடுத்தார். அதான் இசைவாது வென்ற படலம். அடுத்தது பன்றி குட்டிகளுக்கு முலை கொடுத்த ஒரு திருச்சரித்திரம். வைகை நதி ஓடுகின்றது. அதற்கு தெற்கு திசையில் குரு இருந்த துறை அப்படின்னு ஒரு தொன்மணி மூதூர், பழமையான ஊர், பாடவீதிகளோடு கூடியது. குரு இருந்த துறை என்று அந்த ஊருக்கு பேர். குரு என்பது வியாழ பகவான் பிருகஸ்பதி. அவர் அங்கு தபஸ் இருந்தார் ஒரு காலத்தில், அதனால அந்த ஊருக்கு இன்னைக்கு குரு இருந்த துறைன்னு பேர். அவர் தபஸ் இருந்த காலத்தில் என்ன நடந்தது, அது நம்ம இந்த புராண காலத்துக்கு முன்னாடி காலம். அந்த காலத்தில் என்ன நடந்ததுங்கிறத புராணம் சொல்றது. என்னென்ன, சுகலன் சுகலை அப்படின்னு ஒரு வேளாள தம்பதிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 12 பிள்ளைகளும் காலி பசங்களாக இருந்தாங்க. அதாவது அப்பா அம்மாக்கு அடங்காம அந்த கல்லை விட்டெறியது, போற வரவங்களை வந்து வம்பு கிழக்கிறது, எச்சலை துப்புறது, இப்படி காலித்தனம் ரவுடியிசம் அப்படி இருந்தாங்க. இந்த அப்பா அம்மாவும் இந்த பிள்ளைகள் வந்து என்ன கஷ்டத்தை அடைய போகிறதோ, பகவானே இவங்களை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா சொன்னதை கேட்கலங்கிறதுனால அவர்களால் திருத்த முடியல. இப்படி இருக்கும் பொழுது அந்த தாயும் தகப்பனும் இறந்த பிறகு இவர்கள் வளர்ந்த நிலையிலும் அந்த கெட்ட குணம் மாறாமல் காட்டிலே இருக்கின்ற வேடர்களோடு பழக ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ நாட்டிலே இருக்கின்ற வேளாளர்கள் ஆகின்ற அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்யாமல் அவர்களுடைய நிலத்தை உழுது, 12 பேர் இருக்கும்போது உழுது நல்ல பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம், அப்படி ஆகாமல் வேடர்களோடு சேர்ந்து வேடர்களாக ஆனார்கள். அப்படி இருக்கும்போது இந்த குரு இருந்த துறைக்கு வந்தார்கள். அங்கே பிரகஸ்பதிங்கிற அந்த பெரியவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறார் வைகை கரையில். அவர் மீது கல்லை விட்டறிந்தார்கள், அவர் மீது செருப்பு போட்டாங்க, அவர் கண்ணு முழிக்கிறாருன்னு பார்க்குறாங்க, காதை பிடிச்சி விற்கிறாங்க, மூஞ்சியை புத்து குத்துறாங்க. இப்படிலாம் இப்படி பண்ணினா அவர் எல்லாம் பொறுத்துக்கிட்டார். கடைசியில் நம்மனா கண்ணை திறந்து பார்த்தார், பார்த்துட்டு எல்லாம் அசத்தாக இருக்குது. அவர் கண்ணை திறந்தோன்னு எட்டி ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, பூமியை பறித்து பறித்து அவர் மேலே மண்ணையும் கல்லையும் வாரி எறிகிறாங்க. அது பண்ணார், பன்றிகள் செய்கின்ற செயலை செய்கின்றீர்கள், பன்றி தான் இப்படி செய்யும். ஆகவே நீவிர் பன்னிருவரும் பன்றிகளாக கடவுள்னு எல்லாம் பண்ணியா போங்க. அவரெல்லாம் மனம் வருந்தி பெருமானே அறியாது செய்து விட்டோம், வந்து உடனே பண்ணியே ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சொன்னாங்க, வந்து எங்களுக்கு சாப விமோசனம் என்னன்னு கேட்டாங்க. நீங்கள் வந்து பன்றி குட்டிகளாக பிறந்து சொக்கேச பெருமான் உங்களுக்கு முலை கொடுத்தருள்வார், பால் விட்டுவார், அந்த நாளிலே நீங்கள்லாம் திவ்ய ஞானத்தை பெற்று இந்த சாபத்திலிருந்து விமோசனம் ஆவீர்கள் என்று சொன்னார்கள். இது முன்கதை. அப்படி இருக்கும்பொழுது இந்த ராஜராஜன்கிற பாண்டியன், அவருடைய அவன் தான் இசைவாதம் என்ற காலத்தில் இருந்த ஆட்சி பண்ண பாண்டியன். அந்த பாண்டியனுடைய ஆட்சியில் மதுரை மாநகரத்துக்குள்ளே நிறையா விலங்குகள்லாம் வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பித்து விட்டன என்பதனால மந்திரிகள் கூறிய வண்ணம் ராஜராஜன் குதிரை மீது ஏறி சைன்யங்களை எடுத்துக்கொண்டு காட்டிலே சென்று வேட்டையாடலாம்னு போகிறார். காட்டிலே பலவிதமான மிருகங்களையும் வேட்டையாடுறார். ஒவ்வொரு மிருகங்களையும் வேட்டையாடுவதற்கு ஒவ்வொரு விதமான டெக்னிக்கை பயன்படுத்தணும். முதல்ல வேட்டைக்கான நாய்களை பயன்படுத்துவார்கள். அதிகாலையில் அந்த மிருகங்களுடைய பெண்கள் ஏற்படுத்துகின்ற ஒலி போல ஏற்படுத்தி ஆண் மிருகங்களை வெளியில் வரவழைப்பார்கள். அந்த கருக்கலிலே அதிகமாக ஒளி இல்லாத நேரத்தில் அம்புகளை பாய்த்து அந்த விலங்குகளை கொல்லுவார்கள். உயிரோடு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் யானை போன்ற விலங்குகள் வருகின்ற வழியில் பெரிய குழிகளை வெட்டி அதில் வந்து மரங்கள் இலை தழைகளோடு கூடிய மரத்தினுடைய கிளைகளை எல்லாம் போட்டு மூடி வைத்திருப்பார்கள். ஒரு பெண் யானை இங்கிருந்து கூவுவதைப் போல, பெண் யானை இருக்காது, பெண் யானையுடைய ஒலியை ஒருத்தன் உண்டாக்குவான், மிமிக்ரி பண்ணுவான் சைன்யத்தில் ஒருத்தன். தன்னுடைய ஒரு யானை கூப்பிடுகிறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அந்த ஆண் யானை வேகமாக ஓடி வரும், ஓடி வந்து அந்த குழியில் விழுந்துடும். விழுந்து அந்த யானையை வந்து வருத்தி எடுத்து அழைத்து கொண்டு போவார்கள். யானையை கொல்வதில்லை, யானையை உயிரோடு தான் பிடிக்கிறது பயன்படுத்துவதற்கு. அப்படி இப்படி பலவிதமான வேட்டை நுணுக்கங்களில் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். வேட்டைன்னா நாள் முழுதும் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். அதில் மன்னன் வேட்டையாடும் பொழுது தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அநேகமாக எல்லா பிராணிகளும் புறமுதுகிட்டு ஓடும். நேருக்கு நேர் வந்துட்டாவேனா சண்டை போடும். இப்போ ஒரு வெடி வெடிச்சதுன்னா சிங்கம் புலி கொண்டு ஓடும். ஆனால் மனுஷனை நேராக பார்த்தாச்சு, கையில் துப்பாக்கி வச்சுட்டுருக்கான்னு சொன்னால் அவன் மீது பாயும், நேரில் பார்த்தா தான் பாயும், இல்லைன்னா பயந்து ஓடும். ஆனால் பன்றி மட்டும் போர்க்குணம் கொண்டதுன்னு இந்த புராணக்கதை சொல்கிறார். பன்றியை நினைக்குமா, எப்படி இவன் காட்டுக்கு வந்து வேட்டையாடுறான், அவனை நாம் போய் எதிர்த்து அவனை துரத்தி அடிப்போம் என்ற போர்க்குணம் கொண்டது பன்றிகள் என்று சொல்கிறார்கள். அதில் ஒரு பெரிய பன்றி ராஜ்யம் இருக்குது, நிறையா ஆயிரக்கணக்கான பன்றிகள் இருக்கின்றன. அந்த பன்றி நாட்டுக்கு ஒரு பன்றி அரசன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு பன்றி அரசி இருக்கிறாள் மனைவி. அந்த மனைவிக்கு இப்போ தான் ஒரு பிரசவத்தில் 12 குட்டிகள் பிறந்திருக்கு. அந்த குட்டிகள்லாம் யாருன்னு கேட்டால் பூர்வ ஜென்மத்தில் சுகலனுக்கும் சுகலைக்கும் பிறந்தவர்கள் தான் பிறந்திருக்காங்க. ஆனால் சுகலனோ சுகலையோ பன்றியாக வரல, வேறு ஒரு தாய் தந்தையருக்கு இவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ராஜா சொல்கிறார், அந்த ராஜராஜன் போருக்கு வந்திருக்கிறான், நான் சைன்யத்தை அழைச்சிட்டு போய் அவனோட போரிடுறேன், நீ குழந்தைகளோட பார்த்துட்டு அந்த வீட்டில் இரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த பெண் சொல்கிறா, கணவனை விட்டுவிட்டு தனியாக இருப்பது எனக்கு தர்மம் கிடையாது, என் உயிர் போன்ற நீர் போர்க்களத்திலே உயிரை விட்டால் உடல் போன்ற நான் எவ்வாறு வாழ்வேன், ஒரு பொருளை அதனுடைய நிழல் பிரிந்திருக்குமா, ஒரு பொருளை அதனுடைய நிழல் பிரிந்திருக்கும் என்று சொன்னால் உங்களை நான் பிரிந்து இருப்பேன். அப்போ இந்த குழந்தைகள் என்ன ஆறுது, குழந்தைகளுக்கு அடுத்த வேளை பால் ஊட்டுறதுக்கு நீங்கள் வேணுமே, உன் மேலே ஒரு அம்பு பட்டு நீ செத்துட்டேன்னா இந்த குழந்தைகளை யார் பார்த்துப்பா அப்படின்னு அப்பா கேட்குறார். குழந்தைகளை சொக்கன் பார்த்து கொள்வான், எந்த சொக்கருடைய அருளினால் நமக்கு குழந்தை கிடைச்சதோ இந்த குழந்தைகளை சொக்கநாதர் பார்த்துப்பார் என்று சொல்லிட்டு அந்த பன்றி ராணி வந்துட்டா சண்டைக்கு. இப்படி சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது மன்னனும் சைன்யங்களும் விடுகின்ற நூற்றுக்கணக்கான பாணங்களை எல்லாம் இந்த பன்றி அரசனும் பன்றி ராணியுமா சேர்ந்து தங்களுடைய வாயிலே வந்து பெற்றுக்கொண்டு கடித்து துப்புறாங்க. ஒரு பாணம் கூட இவன் மேலே படுறதில்லை. இப்போ ஒரு மிசைல் அனுப்புறதுன்னா ரஷ்யா ஒரு மிசைல் அனுப்பிச்சா அமெரிக்கா ஆகாசத்துலேயே அந்த மிசைலை கேன்சல் பண்ணிடுறான், ஆன்டி மிசைல் டெக்னாலஜின்னு பிறகு. அதுபோல் அந்த பாணம் வரும்போதே கையால் காலால் முகத்தால் ஏற்று அதை கடித்து துப்பி விடுகின்றார்கள் இந்த ரெண்டு பேரும். இந்த பேராற்றலோடும் பேர் வீரத்தையும் கண்டு ராஜராஜன் மிகவும் ஆச்சரியப்பட்டு மனமகிழ்ந்து இருந்தாலும் இந்த பன்றிகள் இவன் மீது பாய்ந்து இவன் குரல்வழியை பிடித்து விடும் என்ற நேரத்தில் தன் கையில் இருக்கின்ற இரும்பு விளக்கினால இரண்டு பன்றிகள் தலையில அடித்து கொன்று விடுகின்றான். இரண்டு பேரும் சிவகதியை பெற்றார்கள். ஏன் சிவகதியை பெற்றார்கள்னா, வீரத்தோடு போரிட்ட காரணத்தினாலும் சொக்கநாதனுடைய பெயரை சொன்ன காரணத்தினாலும், கொழையா ஓடாம வீரத்தோடு போரிட்டு சொக்கநாதனை இணைத்த காரணத்தினால இருவரும் சிவகதியை பெற்றார்கள். அப்ப அந்த பன்றி குட்டிகளுக்கு அடுத்த வேளை பால் இல்லாம தொண்டை வற்றி போய் அந்த காட்டுல மரத்தின் இழலை தேடி ஓடிண்டு அவைகள்லாம் இறந்து போற நிலையில இருக்கும்பொழுது அங்க பார்வதி பரமேஸ்வரால் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் வந்து ஆகாசத்தை ரிஷபாரூடரா வந்துட்டு இருக்கா. வந்துட்டு சுவாமியினுடைய திருவருள் நோக்கத்துல இந்த பன்றிகளை பறத்து விட்டார். உடனே அவர் என்ன பண்ணார், மீனாட்சி கொஞ்சம் இரு, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, நான் கொஞ்சம் மாறு வேஷம் போட்டுக்கணும். மீனாட்சியே மயங்கரா மாதிரி ஒரு ஸ்திரீ ஆயிட்டாரு. மீனாட்சிக்கே என்ன சுவாமி இப்படி இவள் என்ன விட அழகா இருக்கே நீங்க. உடனே சுவாமி என்ன பண்ணார், ஒரு தாய் பன்றியாக சென்று அந்த குட்டிகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு பால் கொடுத்து அவர்களுக்கு திவ்யமான ஞானத்தை தன் பால் மூலம் ஊட்டினார். இந்த சிறப்பை திருவாசகத்தில் நம்ம குருநாதர் சொல்றார். ஏன் சுவாமி வந்து போனார் அந்த பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு? அம்பாள் அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையோ, அம்பாள் வந்து தாய் தானே, ஜெகன் மாதா தானே, ஏற்கனவே ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்துருக்கா, அப்புறம் உக்ரகுமார பாண்டியனுக்கு பால் கொடுத்துருக்கா. அம்பாள் கேட்டால் பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுக்க மாட்டாளா? மாட்டேன்னா சொல்லுவா? சுவாமி சொன்னதை மாட்டேன்னு சொல்ல மாட்டாளே, இதுவரையும் சொன்னதில்லை, நான் சொல்ல மாட்டேன். சுவாமியும் அம்பாள் சொன்னதை மாட்டேன்னு சொன்னதில்லை, அம்பாளும் சுவாமி சொன்னதை மாட்டேன்னு சொன்னதில்லை, அப்படிதான் அவள் கொடுத்தன பண்ணிட்டு இருக்கா இன்னி வரையும். சுவாமி ஏன் சொல்லலை, நீ போய் பால் கொடுன்னு சொன்னிருந்தா சொல்லி கொடுத்துருப்பாளையோ, ஏன் சொல்லலைன்னு கேட்டா, அந்த பன்றி சொக்கன் பார்த்துப்பான்னு சொன்னார். அந்த பன்றி என்ன சொன்னது, சொக்கன் பார்த்துப்பான்னு நம்மளை நம்பி ஒப்படைச்ச காரியத்தை நம்ம செய்யணும். மீனாட்சி பார்த்துப்பான்னு சொல்லியிருந்தா மீனாட்சி அனுப்பலாம், சொக்கன் பார்த்துப்பான்னு சொன்னதோ இல்லையோ, அதனால தானே தாய் பன்றியாக போய் அந்த கொடுத்தார். எப்படி கொடுத்தார், திருப்பரங்குன்றம் கோயிலில் அந்த சிற்பம் இருக்கு. வேவ திரிபுரம் செற்ற வில்லி வேடுவனாய் கடி நாய்கள் சூழ, ஏவர் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் இயங்கு காட்டில், ஏவுண்ட பன்றி கிறங்கி ஈசன் எந்தே பெருந்துரை ஆளி என்று, கேவலம் கிழலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரே. ஏவுண்ட பன்றி, ஏ என்றால் பானம், பானத்தினால் துணைக்கப்பட்ட பன்றி இறந்து போயிடுத்து, அதனுடைய குட்டிகளுக்கு சுவாமி வேடர்கள்லாம் தன்னை பின்பற்றி வர வேடுவருப்பம் கொண்டு திரிந்த காட்டிலே அந்த பன்றியினுடைய குட்டிகளுடைய நிலையை கண்டு என்ன பண்ணினார், தாய்ப்பன்றியாக போய் படுத்தபடி கொடுத்தார் பால்னு சொன்னார். கிடந்த கிடப்பு, சுவாமி படுத்தபடி பால் கொடுத்தாராம். நம்முடைய குருநாதர் சொல்றார் திருவாசத்தில், ஏன்னா ஒரு பசுவினுடைய கன்று பசுமாடு நடந்து போயிட்டு இருந்தாலும் ஊட்டின்றே நடந்து போகும், அதுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. பன்றிக்கு ஒரு பிரசவத்தில் நிறையா குழந்தை பிறக்கும், 12 குட்டி போட்டிருக்கு, ஒன்றை போல இன்னொன்றுக்கு சாமர்த்தியம் இருக்காது. ஒரு ஆற்றுலேயே 4 பேர் சகோதரர்கள் இருக்காருன்னா ஒருத்தரை போல இன்னொருத்தருக்கு படிப்பு வராது, ஒருத்தரை போல இன்னொருத்தருக்கு பாட்டு வராது, ஒருத்தரை போல இன்னொருத்தருக்கு உலக சாமர்த்தியம் இருக்காது, பேச தெரியாது, ஒருத்தர் சாதுவாக இருப்பா, ஒருத்தர் சண்டை போட்டுருப்பா, இப்படி இருக்கும். 5 விரலும் ஒன்றா இருக்கான்னு கேட்குறாள் இல்லையா, அதனால தான் நம்ம கையில் 5 விரல் இருக்குது, ஒன்றா இல்லையே. அதுபோல் அப்போ இந்த பன்றித்தாய் நடந்து போனால் சாமர்த்தியமாக இருக்கிற குட்டி சாப்பிட்டு வயிறு ரொம்பிடும், நோஞ்சானா இருக்கிற குட்டி பட்டினி கிடந்து சாகும். அதனால பன்றித்தாய் என்ன பண்ணும், எல்லா குட்டிகளும் சாப்பிடணுங்கிறதுக்காக படுத்தபடி பால் கொடுக்கும். சுவாமி அதப்படி படுத்தபடி பால் கொடுத்தார். அந்த கருணையை யார் எறிகிறார்களோ அவர்கள் எனக்கு தலைவர்கள், கேவலம் கிழலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம் பிரான் ஆவாரு என்று சொன்னார். அந்த பன்றிகள் எல்லாம் துங்கமா முகமொன்றுமே சூகரம் முகமா அங்கம் யாவையும் மானுட யாக்கைய ஆக்கி, கங்கை நாயகன் கடவுளர் நாயகன் கயற்கண் மங்கை நாயகன் கருணையாம் திருவுரு மறைந்தான் முகம். இந்த பாலை குடிச்ச உடனே அவர்கள்லாம் மனித வடிவம் பெற்றார்கள், முகம் மட்டும்தான் வந்து பன்றி முகமாக இருக்கும். திவ்ய ஞானத்தை பெற்றார்கள். எல்லா சாத்திர ஞானமும் அவர்களுக்கு ஸ்கூலுக்கு போய் படிக்காம இந்த ஞானப்பாலை உண்ட காரணத்தினாலேயே அவர்களுக்கு எல்லா கல்வி அறிவும் நிரம்பி அவர்கள் 12 சூரியர்களைப் போல விளங்குகின்றார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த பன்றிகளை இந்த ஜன்மாவில் பெற்றெடுத்த அந்த தாய்ப்பன்றி தகப்பன் பன்றி இருக்கே, அவர்கள் சிறந்த சிவப்புண்ணியம் கொண்டவர்கள். அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் உடம்பு பறந்து போய் ஒரு இடத்துல விழுந்துதான், இந்த மன்னனை தூக்கி எரிந்த வேகத்தில் அந்த இரண்டு தான் இந்த பன்றிமலை என்று சொல்லப்படுகின்ற இடம் என்று சொல்றது. பன்றிமலை என்பது ஒரு திவ்யமான க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் வந்து தபசிகள்லாம் இருந்து தவம் செய்தால் சிறந்த பலனை கொடுக்கும் என்று அகத்தியர் கூறுகின்றார். அந்த பன்றி விழுந்த இடம் இவ்வளவு புண்ணியமாக வாய்ந்த இடமாக இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்கும்பொழுது, இப்பொழுது பன்றியாக வந்த அந்த இருக்கிறானே அவனே வித்யாதரன், அவர் ஒரு யாழ் மகன், அவன் புலஸ்தேன் என்ற ஒரு முனிவனுடைய தவத்தை கெடுக்கும் வண்ணம் யாழை மீட்டிக்கொண்டு பாடிக்கொண்டிருந்தான். தவத்தை கெடுப்பதற்காக பாடினான். அதனால் அவர் என்ன பண்ணார், நீ தவத்தை கெடுப்பதனால நீ பாட்டு இப்போ பாட்டினுடைய சுவை அறியாத பன்றியாக போ. நீ பாட்டின் சுவை அறிந்திருக்கின்ற வித்யாதரனாக இருந்து பாட்டினால என்னை கெடுக்கிற. பாட்டுனா என்னன்னே தெரியாது பன்னிக்கு. பன்னிக்கு தெரியுமா? பன்னி பார்த்துல போய் பாட்டினா அதுக்கு என்ன தெரியும்? ஆகவே சங்கீதத்திற்கு மயங்காத ஒரு பிராணி அது. அப்படி சங்கீதமே வராத பன்றியாக போ என்று அவர் சாபம் விட்ட காரணத்தினாலே அந்த வித்யாதரன் தான் இவ்வாறு பன்றி தகப்பனாக வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு.